கதிரவன் எழில் மன்னன் அவர்களின் கதிரவனை கேளுங்கள். ஆரம்ப நிலை நிறுவன யுக்திகள் பாகம் 14A. ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன். முன்னுரை. ஆரம்ப நிலை நிறுவனங்கள் தழைத்து வளர வேண்டுமானால் அவை கடைபிடிக்க வேண்டிய அணுகுமுறைகள், தந்திரங்கள், யுக்திகள் யாவை என பலர் என்னை கேட்டதுண்டு. அவர்களுடன் நான் பகிர்ந்து கொண்ட சில குறிப்புகளே இக்கட்டுரை தொடரின் அடிப்படை. ஆரம்ப நிலை யுக்திகளை மேற்கொண்டு கற்கலாம் வாருங்கள். கேள்வி. நான் சமீபத்தில் இணை நிறுவனங்களுடன் சேர்ந்து ஒரு நிறுவனம் ஆரம்பித்துள்ளேன். நான் பொருள் சந்தைப்படுத்தல் துறையை, ப்ராடக்ட் மார்க்கெட்டிங் சார்ந்தவன். என் இணை நிறுவனர்கள் தொழில்நுட்பவாதிகள். தற்போதைக்கு நானே CEO உள்ளேன். நாங்கள் சில மூலதனத்தாரிடம் பேசினோம். அவர்களோ வணிக சந்தை அளவு என்ன, பொருள் விலை எப்படி இருக்கும், 3 வருட வரவு செலவு திட்டம் எந்த மாதிரி, என்னென்னவோ கேட்கிறார்கள். என் தலை சுற்றுகிறதே. நான் யாராவது ஒரு ஒப்பந்ததாரரை தற்காலிகமாக வைத்து அவற்றை தயாரிக்க சொல்லி மூலதன கூட்டங்களில் பேச விட்டு விடட்டுமா? கதிரவனின் பதில். நீங்கள் செய்ய வேண்டிய வேலையை வேறு யாருக்கோ தள்ளிவிட எத்தனிக்கிறீர்களா? சரியாய் போயிட்டு போங்கள். இதை எப்படி சமாளிப்பது என்று காண்போம் வாருங்கள். முதலில் ஒரு நிறுவனத்தை ஆரம்பித்ததற்கு மனமார்ந்த பாராட்டுகள், வெற்றியடைய வாழ்த்துக்கள். ஆரம்ப நிலை தற்காலிக CEO நிலையிலிருந்து நீங்கள் வளர முயற்சிக்க வேண்டும். வேறு யாருக்காவது மூலதனத்தார் கேட்கும் மொத்த விவரங்கள் தயாரிக்கும் வேலையையும் விட்டு அவரையே பேசவும் விட்டுவிட்டால் நீங்கள் CEO வளரவே முடியாது, மூலதனமும் கிட்டாது. மூலதனத்தார் நிறுவன குழு தலைவரிடமிருந்து விவரங்களை கேட்க விரும்புவார்கள். சில ஆழ்ந்த விவரங்களை வேண்டுமானால் ஒப்பந்ததாரரை, கான்ட்ராக்டர் ஆர் கன்சல்டன்ட் விட்டு விளக்க சொல்லலாம். ஏனெனில் நிறுவனத்தை நடத்துபவருக்கு வணிக சந்தை அளவு, விற்பொருள் விலை திட்டம் போன்ற வழக்கமான நிறுவன மூலதன விவரங்கள் மட்டும் தெரிந்தால் போதாது. அதுவே தலை சுற்றுகிறது என்றால் முதலில் அவற்றை ஆழ கற்பது அத்தியாவசியம். மேற்கொண்டு நிறுவனத்தை நாள்தோறும் நடத்துவதற்கு வேண்டி வரவு செலவு விவரங்கள், மூலதனத்தை எப்படி பெரும்பலன் அளிக்கும் வகையில் ஜாக்கிரதையாக கையாள்வது, இவற்றையெல்லாம் மூலதனத்தாரின் நம்பிக்கை வளர்க்கும்படி தெரிந்திருக்க வேண்டும். மேலும் நிறுவனம் படிப்படியாக வளர்ந்து பல சுற்றுகள் மூலதனம் பெற்று எவ்வாறு இலாப நிலை அடைய ஏறும் என்று காட்டவும் வேண்டும். அம்மாடியோ, அவனுக்கென்ன சொல்லிவிட்டான், அகப்பட்டவன் நானல்லவோ, தலை சுற்றுகிறது என்றுதான் சொல்லிவிட்டேனே, எப்படி இதையெல்லாம் கற்றுக்கொள்வது, எந்த காலத்தில் மூலதனம் பெறுவது என்று நீங்கள் முணுமுணுப்பது கேட்கிறது. கவலைப்படாதீர்கள், இதற்கு உகந்த அணுகுமுறைகள் உள்ளன. இவ்வாறு நிறுவனத்தை துவங்கி இத்தகைய விவரங்களை தெரிந்து கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் ஆழ்ந்த முதன்முறை CEO முதல் நபர் நீர் அல்ல. காலம் காலமாக ஏற்பட்டு வரும் பிரச்சனைதான் இது. பல பல ஆரம்ப நிலை தொழில் முனைவோர்கள் நடந்த பாதையிலேயே நீங்களும் நடந்து சாதிக்கலாம். முதலில் இதற்கு நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் ஒரு ஆலோசனை வாரியம், அட்வைசரி போர்டு ஏற்படுத்துவது. அதாவது இந்த நிறுவன மூலதனத்துக்கு தேவையான விவரங்களை சில முறை தயாரித்த அனுபவமுள்ள சிலரை உங்கள் மூலதன ஆலோசகர்கள் குழுவாக சேர்த்து கொள்ள வேண்டும். ஏற்கனவே ஆரம்ப நிலை CEO இருந்து வெற்றி கண்ட ஒருவரையாவது கெஞ்சி கூத்தாடி நல்ல அளவு பங்கு வாய்ப்பு, ஸ்டாக் ஆப்ஷன் அளித்து தலைமை ஆலோசகராக வைத்துக் கொள்ள வேண்டும். அவருடன் வணிக சந்தை அளவு, விற்பொருள் விலை திட்டம் போன்ற நிறுவன வணிக ரீதி விவரங்களை கலந்து ஆலோசித்து உருவாக்க அவற்றில் அனுபவம் பெற்ற சந்தைப்படுத்தல் விற்பனரான நிர்வாகி, மார்க்கெட்டிங் எக்ஸ்பர்ட் எக்ஸிக்யூட்டிவ் ஒருவரை ஆலோசகர் வாரியத்தில் சேர்க்க வேண்டும். இவர்களுடன் சேர்ந்து ஆழமாக கலந்து ஆலோசித்து 2 மாதிரிகளை, மாடல்ஸ் உருவாக்குங்கள். முதலாவது, சந்தைப்படுத்தல் ஆலோசகருடன் ஒருங்கிணைந்து வேலை செய்து சந்தைப்படுத்தல் மற்றும் விற்பனை மாதிரியை தயாரிக்க வேண்டும். முன்பொரு யுக்தியை பற்றிய கட்டுரையில் சந்தை அளவை உங்கள் விற்பொருளுக்கு ஏற்ப அபரிமிதமின்றி எப்படி கணிக்கலாம் என்பது பற்றி விவரித்திருந்தேன். எந்த சந்தையில் எத்தனை அளவு உங்களால் அடுத்த 5 வருடங்களில் பெற முடியும், வருடாவருடம் எப்படி அது வளர முடியும் என்று காட்டக்கூடிய மேலிருந்து கீழ், டாப் டவுன் எனப்படும் குத்துமதிப்பாக எடை போடும் மாதிரியை உருவாக்க உங்கள் ஆலோசகர் உதவுவார். இதை பெரும்பாலும் பை சார்ட் அல்லது பார் சார்ட் ஆக காட்டுவது வழக்கம். ஆனால் இந்த மேலிருந்து கீழ் மாதிரியுடன் இணையாக கீழிருந்து மேல், பாட்டம் அப் படிவம் எனப்படும் இன்னொரு வணிக அளவு மாடலும் தேவைப்படுகிறது. அதாவது வணிகப் பொருளின் சராசரி விலையை அதன் விற்பனை அலகுகள், யூனிட்ஸ் எண்ணிக்கையால் பெருக்கினால் கிடைக்கக்கூடிய தொகை வருடா வருடம் எப்படி அதிகரிக்கலாம் என்று காட்டும் மாதிரி இது. உங்கள் விற்பொருள் யாருக்கு பலனளிக்கிறது, இதை போன்ற விற்பொருள்கள் பொதுவாக எந்த விலை போகிறது என்பதை மதிப்பிட்டு சராசரி விற்பனை விலையை குத்துமதிப்பாக எடை போட வேண்டும். மேலும் வாங்குபவர்கள் எத்தனை, வருடாவருடம் அவர்கள் எத்தனை பேர் எத்தனை அலகுகள் வாங்குவார்கள் என்று மதிப்பிட்டு அதை பெருக்கி வருடத்தொகையை கணிக்க வேண்டும். சராசரி விலையை கணிப்பதில் பல சிக்கலான விஷயங்கள் உள்ளன. அவற்றை பற்றி வேறு எப்போதாவது விவரிப்போம். இப்போதைக்கு அப்படி ஒன்றை கணிப்பதற்கு உங்கள் ஆலோசகர் உதவுவார் என்பதை மட்டும் நினைவில் கொள்ளுங்கள். இந்த இரண்டு மாடல்களும் பெரும்பாலும் விரிதாளாக உருவாக்கப்பட வேண்டும். அதனால் விரிதாள் பற்றிய நுணுக்கங்களை நீங்கள் கற்றுக்கொள்வது நல்லது. உங்கள் வணிக ஆலோசகரை அதற்கும் உதவ சொல்லலாம். அத்துடன் இணையத்தில் குறும்படங்கள் பார்த்து கற்கலாம். இந்த மாதிரிகளை பற்றிய நுணுக்கங்களை அறிந்து கொள்ளும் அளவுக்கு விரிதாள் பற்றி கற்பது ஒன்றும் பெரிய பிரம்ம வித்தை இல்லை என்பது என் கருத்து. இதே யுக்தியில் இன்னும் கடினமான விரிதாளை பற்றி பிறகு பார்ப்போம். இதில் முக்கியமான விஷயம் ஒன்று, மேலிருந்து கீழ்ப்படிவமும் கீழிருந்து மேல்படிவமும் அடுத்த 5 வருடங்களில் ஒவ்வொரு வருடமும் கிட்டத்தட்ட ஒரே தொகையை காட்ட வேண்டும். இல்லாவிட்டால் மூலதனத்தார் ஏன் இந்த வித்தியாசம் என்ற கேள்வியை குடையத் தொடங்கி மற்ற முக்கியமான விஷயங்களை விட்டு விடுவார்கள். இந்த கேள்வியை எழுப்பிய நீங்களே ஒரு விற்பொருள் சந்தைப்படுத்தல் விற்பனர் என்பதால் மேற்கூறிய விவரங்கள் பல உங்களுக்கே தெரிந்திருக்கும். இருந்தாலும் மற்ற வாசகர்களுக்கு இவை தெரியும்படியாக விவரித்துள்ளேன். 2 ஆலோசகர்கள் வேண்டும் என்று கூறினேன் அல்லவா? வணிக அளவு மாடல்கள் உருவாக்க சந்தைப்படுத்தல் விற்பனர் எவ்வாறு உதவுவார் என்று இதுவரை கண்டோம். அடுத்து உங்கள் மூலதனத்தாரை திருப்திப்படுத்தவும் நிறுவனத்தை நன்கு தலைமையேற்று நடத்தவும் வேறு என்ன தேவை? அதற்கு அந்த இன்னொரு ஆலோசகர் எப்படி உதவுவார் என்றும் இந்த 6 மணி நிலை யுக்தியின் மற்ற அம்சங்களை அலசுவோம். தொடரும். ஒலிவடிவும் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன்.